ஓம் சாந்தி. 15/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தினால்தான் ஆத்மாவின் கரை நீங்கும். ஆகையால் யோகத்தில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்கு என்ன யுக்தி சொல்லியிருக்கிறார்? அதில் மாயா நாலாபுறமும் தடைகளை ஏற்படுத்துகிறது. பதில்: நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், ஒரு பாபாவின் குழந்தைகள், தங்களுக்குள் சகோதரன் சகோதரி, உங்களுக்குள் ஒருபோதும் தீய பார்வை இருக்க முடியாது என்று பாபா யுக்தி சொல்லியிருக்கின்றார். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் செல்ல முடியாது. நீங்கள் சிவத்தந்தையின் வழிப்படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைய வேண்டும். ஆனால் மாயை குறைந்தது இல்லை, நாலா விதத்திலும் தடைகளை ஏற்படுத்தி விடுகின்றது. நாம் சகோதரன் சகோதரிகள் ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றோம் என்பதை மறந்து விடுகின்றோம். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடலின் ஒரு வார்த்தை போதும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது என்று குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். மேலும் கல்ப கல்பமாக கிடைக்கின்றது. எல்லையற்ற இந்த ஆஸ்தி பாரதத்திற்கு மட்டும்தான் கிடைக்கின்றது என்பதையும் நீங்கள் குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது மட்டுமில்லை, மீண்டும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பார்க்கின்றீர்கள், இப்பொழுது சொர்க்கத்தின் ஆஸ்தி இல்லை என்பதை பார்க்கிறீர்கள். ராவணன் மூலமாக நரகத்தின் சாபம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சாபத்தால் மனிதன் துன்பம் அடைகின்றான். வரம் என்றால் ஆஸ்தியால் சுகம் கிடைக்கின்றது. எல்லையற்ற நிராகார தந்தை பாபா, எல்லையற்ற சாக்கார தந்தை பிரஜாபிதா பிரம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இப்பொழுது பிராமண குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். காந்தியை பாப்புஜி என்று சொல்கிறார்கள். ஆனால் சட்டப்படி மனித சிருஷ்டிக்கு அவர் தந்தையாக முடியாது. முழு உலகத்திற்கும் தந்தை சிவன். நாம் சிவத்தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளோம் என்பதை இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபா நமக்கு ஆசியை கொடுப்பதற்காக நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். மதுவன் வந்துள்ளீர்கள் எதற்காக? சிவபாபாவை சந்திப்பதற்காக. ஆனால் அவர் நிராகார். சிவபாபா என்று மட்டும் சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பாப் தாதா என்று சொல்கின்றோம். சிவபாபா மேலும் பிரம்மா தாதா. தாதா பெயர் தனி, பாபா என்ற பெயர் தனி. அவர் நிராகார், அனைவருக்கும் தந்தையாக உள்ளார், அனைவருக்கும் தாதாவாகவும் உள்ளார். அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. தந்தை துன்பத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். சத்தியுகத்தில் எந்த மனிதரும் துன்பத்தில் இருக்க முடியாது. பெயரே சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் காட்ஃபாதர். பாரதம் மிகவும் பழமையானது என்றால் முற்றிலும் புதியதாக இருந்தது. இப்பொழுது முற்றிலும் பழையதாகிவிட்டது. சத்தியுகம் கலியுகம் என்று பாரதத்தில்தான் சொல்கிறார்கள். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. இங்கே லட்சுமி நாராயணரின் ஆட்சி இருந்தது. இது உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் உடனே உங்கள் புத்தியில் வரும், இவர்கள் இந்த ஆஸ்தியை எப்படி அடைந்தார்கள்? இவர்கள் பூஜிக்க தகுதியான நிலையை எப்படி அடைந்தார்கள்? எப்பொழுது ராஜ்யம் செய்தார்கள்? யார் மூலமாக ராஜ்யம் அடைந்தார்கள்? இவை அனைத்தும் உங்கள் புத்தியில் வரும். இதற்கு முன்னால் லட்சுமி நாராயணர் கோயிலுக்கு போனால் மாலை உருட்டுவீர்கள். அவர்களின் அறிமுகம் ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது கூட உங்கள் புத்தியில் வரிசை கிரமமாகத்தான் உள்ளது. இப்பொழுது நீங்கள் லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு போய் நின்றீர்கள் என்றால் புன்சிரிப்பு வரும். புத்தியில் இவர்கள் எப்படி பலனடைந்தார்கள் என்பதை அறிந்துவிட்டீர்கள். சங்கமயுகத்தில் தான் அடைந்தார்கள். ஏனென்றால் சங்கமயுகத்தில் தான் பழைய உலகம் மாறுகின்றது. சங்கமயுகத்தில் தான் தந்தை வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்துள்ளார். அநேக பிறவிகளின் கடைசி பிறவியின் கடைசியில்தான் பிரம்மா ஆகின்றார். பிரம்மா மூலமாகத்தான் விஷ்ணுபுரி ஸ்தாபனையாகின்றது. இந்த லட்சுமி நாராயணர் தான் முன் ஜென்மத்தில் நிச்சயம் பிரம்மா சரஸ்வதியாக இருந்தார்கள். பிரம்மாவுடன் பிராமணர் பிராமணிகள் இருந்திருப்பார்கள். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்தது அல்லவா? அப்பொழுது அவசியம் பிரஜாபிதா இருந்திருப்பார் அல்லவா? நாம் முயற்சி செய்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். கல்பத்திற்கு முன்பு யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் சாட்சியாக பார்க்கின்றோம். ஒன்று அரச குடும்பம், மற்றொன்று பிரஜை குடும்பம். அதிலும் சிலர் பணக்காரர்களாக இருப்பார்கள், சிலர் குறைவாக இருப்பார்கள். ராஜாக்களில் கூட சிலர் பணக்கார ராஜாக்களாக இருப்பார்கள், சிலர் குறைவான பணக்காரர்களாக இருப்பார்கள். நீங்கள் லட்சுமி நாராயணன் கோவிலில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் அவர்கள் எப்படி ராஜ்யம் அடைந்தார்கள் என்று. இப்பொழுது அவர்கள் மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு எளிதாக உள்ளது! அம்பா யார்? இதை கூட அறிவதில்லை. இவர்தான் ஜெகத் அம்பா என்று நீங்கள் சொல்லலாம். கல்பத்திற்கு முன்பு கூட ஜெகத் அம்பா, ஜெகத் பிதா இருந்தார்கள். அவர்களின் குழந்தைகள் நாமாக இருந்தோம். சங்கமயோகத்தில் தான் பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். ஜெகத் அம்பாவின் குழந்தைகள் நிறைய பேர் உள்ளார்கள். ஆனால் அனைவரையும் இங்கே அமர வைக்க முடியாது. இப்பொழுது உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார் என்றால் அவசியம் குழந்தைகளுக்கு ஞானம்தானே கொடுப்பார்? அவரை மனிதன் என்றோ தேவதை என்றோ சொல்ல முடியாது. அவரை பரமாத்மா என்றுதான் சொல்ல முடியும். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்ல முடியும். ராமருக்காக கூட நீங்கள் சொல்லலாம், சந்திரவம்ச குலம் இப்பொழுது ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கின்றது. பிரம்மா மூலமாக பிராமணர்களின் தர்மம் கூட ஸ்தாபனையாகின்றது. பிரம்மாவின் பெயர் எவ்வளவு புகழ் வாய்ந்தது! பிரம்மா மூலமாக பாபா பிராமணர்களை படைக்கின்றார். நீங்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி ஆவதால் நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள் என்று தெரிந்து கொண்டீர்கள். பிறகு நமது பார்வை தீயதாக இருக்க முடியாது. சகோதரன் சகோதரி விகாரத்தில் செல்ல முடியாது. தந்தைதான் இந்த யுக்தியை உருவாக்கினார். டிராமா படி நீங்கள் கூட பிரம்மா குமார், நாம் கூட. ஆனால் இதை அறிவதில்லை. நாம் சிவபாபாவின் வழியில் சென்று எல்லையற்ற ஆஸ்தி அடைகின்றோம். மாயா கூட குறைந்தது இல்லை, நாலாபுறமும் தடைகளை ஏற்படுத்துகின்றது. நாம் சகோதரன் சகோதரி ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை மறந்து விடுகின்றோம். சத்தியுகத்தில் ஒரே தர்மம் தான் இருந்தது என்பதை நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டீர்கள். மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். இது ஒன்றும் புதிய விஷயமில்லை என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்கரம் இப்படியே சுழல்கிறது. நாள் தேதி கூட எழுதப்பட்டுள்ளது. நாம் சிவத்தந்தையிடமிருந்து இந்த யுக்தியில் ஆஸ்தி அடைகின்றோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். லட்சியம் கிடைத்துவிட்டது அல்லவா? பாபாவை நினைவு செய்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். நினைவு அதாவது யோக பலத்தினால்தான் பாவம் நீங்கும். இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது. இதற்காகத்தான் ஞான முரளி கிடைக்கின்றது. நிச்சய புத்தி உறுதியாக இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். முரளி கிடைக்கவில்லை என்றாலும் கூட புத்தியில் நாம் பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டோம் என்பது உள்ளது அல்லவா? உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது என்று பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது பாபாவின் நினைவில் இருங்கள். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். இந்த மகா மந்திரத்தை பாபாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நினைவு என்ற பலத்தினால்தான் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்று பாபா சொல்கின்றார். ஆனால் இந்த வார்த்தை யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. நிச்சயம் கல்பத்திற்கு முன்னால் கூட பாபா இந்த வார்த்தைகளை கூறினார். தேகம், தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று நினைவு செய்யுங்கள் என்று கூறினார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இவை அனைத்தும் தேக சம்பந்தங்களுக்குட்பட்ட தர்மங்கள் தானே. அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். அனைத்து ஆத்மாக்களும் அந்த ஒரு தந்தையைத்தான் அழைக்கின்றார்கள். போப் கூட அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கின்றார். ஹே கடவுளே, தந்தையே, கருணை காட்டுங்கள் என்றுதான் சொல்கிறார். இந்த மனிதர்களிடம் உள்ள கோபமான புத்தியை திருத்துங்கள். அப்பொழுதுதான் இவர்களுக்குள் சண்டை போட மாட்டார்கள். நினைவு என்பது பாபாவைத்தானே செய்கின்றார்கள். மற்ற யாரையும் நினைப்பதில்லை. சிவபாபாவைத்தான் அழைக்கிறார்கள். வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்கின்றனர். தூய்மையாகிவிட்டால் பின்பு இந்த சீச்சி ராவணன் உலகத்தில் இருக்க மாட்டோம். பிறகு அவசியம் புதிய உலகம் தேவை. கலியுகம் மாறி சத்தியுகம் வரும் அல்லவா? ஆனால் இதை கூட புரிந்து கொள்வதில்லை. ஒரு டாக்டர் வந்திருந்தார். அவர் கலியுகத்தில் கலியுகம் தானே நடக்கும் என்று சொன்னார். அட, சதா கலியுகத்திலேயே எப்படி இருப்பது? கலியுகம் என்ன நன்றாக இருக்கிறதா? புரிந்து கொள்வதே இல்லை. பாவனையோடு மட்டும் இருப்பதால் அழைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் வேறு யாராவது வருவார்கள். ஞானத்தை புரிந்து கொள்வதால் சிறிதேனும் வருமானம் கிடைக்கும், நாம் சொர்க்கத்தில் வந்து விடுவோம். பாபாவிடம் சிறிதளவாவது ஞானம் கேட்டால் அவர்கள் அவசியம் சொர்க்கத்துக்கு வந்து விடுவார்கள். ஏனெனில் சொர்க்கத்தை படைக்கும் கடவுள் தந்தை முன்னால் வந்து அமர்ந்து விட்டார்கள் அல்லவா. நான் அனைவருக்கும் தந்தை அல்லவா என்று பாபா புரிய வைக்கின்றார். சிவபாபா எப்படி வருகிறார் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அட, ஆத்மா வர முடியும் எனும்போது நான் ஏன் வர முடியாது? ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலில் வர முடியும் எனும்போது நான் வர முடியாதா? இல்லை என்றால் நான் எப்படி வருவேன்? பதித்த பாவனா வாருங்கள், எங்களை பதித்த நிலையிலிருந்து பாவனமாக்குங்கள் என்று அழைக்கின்றீர்கள். நான் பாரதத்தில்தான் வருகின்றேன் என்று பாபா சொல்கிறார். கல்ப கல்பமாய் சங்கமயுகத்தில் ஒரு முறைதான் நான் வருகின்றேன். நீங்கள் எப்பொழுது 84 பிரிவுகளை எடுத்து முடிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் வருகின்றேன். பாபா வந்துவிட்டார், ஆசியை கொடுக்கின்றார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. பாபா சொல்கின்றார், என்னுடைய தொழிலே இதுதான், பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வது. ஆகையால் பாடப்படுகின்றது புதிய உலக ஸ்தாபனை, பழைய உலகம் அழிவு. பின்பு நீங்கள் இதனை பாலனை செய்கின்றீர்கள். இப்பொழுது ஒளி கிடைத்துவிட்டது அல்லவா? காளி கோவிலுக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் இது பொய்யான படம் என்று நினைப்பீர்கள். காளி என்பது உண்மையில் ஜெகதம்பாதான். ஆனால் அப்படி பயங்கரமான ரூபம் எல்லாம் இல்லை. வங்காளத்தில் காளிக்கு முன்னால் பலியெல்லாம் கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒன்றும் புரிந்து கொள்வதே இல்லை. ஜெகதம்பா கோவிலுக்கு லட்சக்கணக்கான பேர்கள் சென்று வருகின்றார்கள். சதா திருவிழா போல் இருக்கும். சிறிய மூர்த்தி தான் வைக்கப்பட்டுள்ளது. ஜெகதாம்பாள் என்று பெயர் வைத்துள்ளார்கள். அப்பொழுது ஜெகதம்பா என்று ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? சிந்தியில் காளி கோயில் எப்படி உருவாக்கி உள்ளார்கள்? ஒரு முறை கோட்டையில் அணுகுண்டு வெடித்தது, அதில் கோட்டை உடைந்தது. ஒரு துறவி சொன்னார், காளிக்கு கோபம் வந்துவிட்டது, அதனால் உடனே அங்கே காளி கோயில் உருவாக்கினார்கள். இப்பொழுது காளி என்பவர் யார்? இதை யாரும் அறிவதில்லை. உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. அப்படி ஒரு விஷயமே இல்லை, இதை நீங்கள் அறியவில்லை. பாபாவிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை அறிந்துள்ளார்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? எப்பொழுது குமார் குமாரி திருமணம் செய்து கொள்கின்றார்களோ அப்பொழுது முதல் நம்பர் துன்பம் ஆரம்பமாகின்றது. உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. இப்பொழுது ராவணராஜ்யம் அழியப் போகின்றது என்று பாபா சொல்கிறார். குடும்பத்தில் இந்த விகார செயல்கள் நடக்கின்றன. தேவி தேவதைகளுக்காகத்தான் பாடுகின்றார்கள். இந்த தேவி தேவதைகளை நிர்வீகாரியாக யார் ஆக்கியது என்பது யாருக்கும் தெரியாது. சத்யுகம் என்பது சம்பூர்ண நிர்வீகார உலகம். சாஸ்திரங்களில் அங்கேயும் விகாரிகளாக இருந்ததாக காட்டுகின்றனர். ஆனால் அதுவோ நிர்வீகார உலகம். விகார உலகத்திற்கும் நிர்வீகார உலகத்திற்கும் எத்தனை வித்தியாசம் உள்ளன! இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் குறைவான மனிதர்கள் தான் இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஒரு தர்மம் தான் இருந்தது, பின்புதான் அதிகமாகின்றது. சக்கரம் கூட முழுமையாக சுழல வேண்டியுள்ளது, அப்பொழுதுதான் முழு உலகமும் சுற்றி வந்தார் என்று சொல்ல முடியும். சமுத்திரத்தை சுற்றி வர முடியாது. சத்யுகத்தில் குறைவானோர் இருப்பதால் குறைந்த அளவு பூமிதான் பயன்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது மனித உலகம் முடிவடையப் போகின்றது. மேலே உள்ள சிறிதளவு ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அங்கிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் பூர்த்தியாகிவிட்டது என்றால் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைந்து விடுவீர்கள். பின்பு ஆத்மாக்கள் உடலை விட்டு செல்ல வேண்டி வரும். அவர்கள் வருவது நீங்கள் போவதுமாக இருக்கும். சிறிது சிறிதாக வருகின்றார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாம் முதன் முதலில் அங்கே போக வேண்டி வரும். நாம் போனதும் யாரும் இருக்க வேண்டாம். இது விரிவான விஷயம். நல்லது, நீங்கள் பபுல் நாத்தை முல்லை மலராக்குபவரை நினைவு செய்யுங்கள் என்று மீண்டும் பாபா குழந்தைகளுக்கு சொல்கின்றார். உங்களுக்குத்தான் பாபாவை நினைப்பதால் லாபம். இந்த சரித்திர பூகோளம் மனிதர்கள் படிக்கின்றார்கள், மிகவும் தூர தூரமாக செல்கின்றார்கள், சந்திரனுக்கு கூட செல்கின்றார்கள். இது விஞ்ஞானத்தின் கர்வம். எல்லைக்கே செல்கின்றார்கள். சந்திரனில் யாராவது நிற்க முடியுமா என்ன? நீங்கள் சூரியன் சந்திரனை கூட கடந்து செல்கின்றீர்கள். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கின்றது. நாடகத்தின்படி பாபா இவை அனைத்தையும் புரிய வைக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நான் உங்களை பதித்த நிலையிலிருந்து பாவன நிலைக்கு உயர்த்துகின்றேன் என்று பாபா சொல்கின்றார். இதுதான் என்னுடைய பாட். பக்தி மார்க்கத்தில் கூட என்னுடைய பாட் உள்ளது. இது நாடகம்தானே? நீங்கள் எப்படி நடிக்கின்றீர்களோ நானும் கூட நடிக்கின்றேன். என்னுடைய வேலை உங்களை பதித்த நிலையிலிருந்து பாவனமாக்குவது. என்ன செய்தாலும் அதற்கு புகழ் கிடைக்கின்றது அல்லவா? இந்த லட்சுமி நாராயணருக்கு எவ்வளவு புகழ் பாடுகின்றார்கள், ஆனால் இவ்வளவு தகுதியுடையோராக யாராக்கினார்கள்? அவர்கள் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். இன்று எத்தனை விதவிதமான துன்பங்கள் உள்ளன. இன்று யாராவது இறந்தார், சண்டை நடந்தது, கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும் ஏதேனும் நோய் வந்து விடுகிறது என்றால் என்ன செய்வது? பிர்லாவிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றது, ஆனால் துன்பம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏதேனும் ஓர் விதத்தில் துன்பம் அனைவருக்கும் உள்ளது. இப்பொழுது இந்த செல்வம் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், மேலும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, கர்மாதீத்த நிலையை அடைந்து வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆனால் எப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் வருவது நின்று விடுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் செல்ல முடியும். இந்த விஸ்தாரத்தை புத்தியில் வைத்து ஒரு பாபுல், அதாவது முல்லை மலராக்கும் பாபாவை அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது, ஞான ஒளி கிடைத்துள்ளது, ஆகையால் நிச்சய புத்தி உடையவராகி பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். எங்கிருந்தாலும் நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சுயமரியாதையில் நிலைத்திருந்து உலகத்தினரிடமிருந்து மரியாதையை பெறக்கூடிய தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டவராகுக. படிப்பின் முக்கிய லட்சியம் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாவதாகும். இந்த தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்கான விதி சதா சுயமரியாதையில் நிலைத்திருப்பதாகும். சங்கம யுகத்தின் மற்றும் வருங்காலத்தின் அநேக வித சுயமரியாதைகள் உள்ளன. அவற்றுள் ஏதேனும் ஒரு சுயமரியாதையில் நிலைத்திருப்பதன் மூலம் தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே செல்லும். யார் சுயமரியாதையில் நிலைத்திருக்கின்றாரோ அவருக்கு தானாகவே மரியாதை கிடைக்கும். சதா சுயமரியாதையில் இருப்பவர்கள்தான் உலக மகாராஜனாவார்கள். உலகமும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. ஸ்லோகன், நேரத்திற்கேற்றவாறு தன்னை மோல்டு செய்து கொள்வதுதான் உண்மையான கோல்டு ஆவதாகும். அவ்யக்த சைகை, ஜுவாலா சொரூப நிலையில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கும் தமோகுணத்தை சாம்பலாக்குங்கள். தபஸ்யா, அதாவது ஜுவாலா சொரூப நினைவு மூலம்தான் மாயா அல்லது இயற்கையின் பயங்கர ரூபம் குளிர்ச்சி பெறும். நீங்கள் மூன்றாவது கண் ஜுவாலாமுகி என்ற கண் மாயாவை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.